இப்பொழுதும் இந்த மாலை நேரத்திலும் நாம் ஒரு சிறிய சத்தியத்தை தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 27 வசனம்.
அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார்.
நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். இதை பல நேரத்தில் இந்த வார்த்தைகளை அநேகர் சாதாரணமாய் விளையாட்டுக்காக சொல்வதும் உண்டு, நீ செய்கிறதை சீக்கிரம் செய். ஆனால் இந்த வார்த்தை சொல்லப்பட்ட ஒரு பின்னணி அதை கவனித்து பார்க்கும் பொழுது இதில் ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கிறது. நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். அப்ப கர்த்தர் இந்த வார்த்தையை யூதாசுக்கு சொன்னார், நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். இயேசு கிறிஸ்து என்ன செய்ய சொன்னார் என்று பார்த்தால் அதுவும் நெகட்டிவான விஷயம்தான். என்னை காட்டி கொடுக்கிறதற்கு நீ திட்டம் போட்டு அதற்கான எல்லா ஆயத்தங்களையும் பண்ணி அதற்கான பணத்தையும் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வைத்திருக்கிற, என்னை காட்டி கொடுக்கிற வேலையை சீக்கிரமாய் செய் அப்படிங்கிறார். அப்ப நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்கின்றது ஒரு நல்ல விஷயத்தை அவர் சொல்லவில்லை, ஒரு கெட்ட விஷயத்தை. யூதாசை பொறுத்த மட்டில் அது கெட்ட விஷயம் இல்லையா? யூதாசை பொறுத்த மட்டில் இயேசு கிறிஸ்து சொல்லுவது நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்பது அவனை பொறுத்த மட்டில் அது கெட்ட விஷயம். ஆனால் என்றைக்குமே சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் கெட்டது எதுவுமே கிடையாது. அவருடைய சமூகத்தில் பார்த்தால் கெட்டது என்பது எதுவுமே கிடையாது, எல்லாமே நன்மையாகத்தான் கர்த்தர் கொண்டு போகிறார். யூதாசை பொறுத்த மட்டில் அது கெட்ட காரியம். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். புகுந்த பின்பு இயேசு கிறிஸ்து நீ செய்கிற என்னை காட்டி கொடுக்கிற வேலையை சீக்கிரம் செய்தார். அவன் செய்தது ஒரு தீமையான காரியமா இருந்தாலும் அங்கே நடந்தது என்னமோ நல்ல விஷயம் தான் நடந்தது. ஆமென். நடந்தது என்னவோ நல்ல விஷயம் என்றால் அவன் காட்டி கொடுத்த பின்புதான் இயேசு கிறிஸ்து பிடிபட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவைக்கு செல்வதற்கு ஏதுவாக இருந்தது. அவருடைய ரட்சிப்பின் கிரியைகளை அவர் செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியம் வந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்ததே நமக்காக மரிப்பதற்காகத்தான். ஆமேன். அவர் பிறந்ததே நமக்காக மரிப்பதற்காகத்தான். எல்லாருமே இந்த உலகத்தில் பிறக்கிறவர்கள் எல்லாருமே வாழ பிறக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ வாழ பிறக்கவில்லை, சாக பிறந்தார். நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கிறதற்காகவே அவர் பிறந்தார். அப்போ அவருடைய நோக்கம் எல்லாம் அவருடைய பிறப்பிலிருந்து சிறு பையனா இருந்த 12 இருந்த காலத்திலிருந்து வளருகிற வாலிப பருவத்திலிருந்து 30 ஞானஸ்தானம் எடுத்த பருவத்திலிருந்து அவருடைய இருதயத்தில் இருந்த காரியங்கள் எல்லாம் சீக்கிரம் இந்த ரட்சிப்பின் வேலையை செய்து முடிக்க வேண்டும். அதில் அவர் தீவிரமாய் இருந்தார். ஏன்னா அவருக்கு இந்த உலகத்தில் ஒரு நீண்ட ஆயுள் கொடுக்கப்படவில்லை. கொடுக்கப்பட்டது 33.5 தான் அவருக்கு ஆயுசு நாட்கள் கொடுக்கப்பட்டது. அந்த 33.5 வேகமாய் முடித்து ரட்சிப்பின் கிரியைகளை செய்து முடித்து விட வேண்டும் என்பதில் அவர் கண்ணும் கருத்துமாய் இருந்தார். இப்ப 33.5 முடிவடைந்து விட்டது. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அவருடைய வாழ்க்கையில். இந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது இன்னும் ஒரு நாள் தான் அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வாழப்போகிறார். அடுத்த நாளில் அவர் சிலுவையிலே மரிக்கப் போகிறார். அதுக்கு முந்தின நாள் இந்த வார்த்தையை சொல்றார். அதுக்கு முந்தின ராத்திரி வேளையிலே சொல்லுகிறார், அடுத்த நாள் பகல் நேரத்திலே அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். அப்போ அதுக்கு முந்தின நாள் ராத்திரி வேளையில், இதுக்கு பின்னாக அவர் 24 மணி நேரம் கூட இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் அதன் பிறகு வாழல. அப்ப இந்த சூழ்நிலையிலே சொல்லுகிறார், நான் ரட்சிப்பின் வேலையை செய்வதற்காக வந்தேன், அதற்கான கடைசி மணி துளிகள் வந்துவிட்டது. இப்படி இருக்கும் பொழுது அந்த ரட்சிப்பின் வேலையை நான் செய்து முடிப்பதற்கு உன்னுடைய நெகட்டிவான சில வேலைகளும் அவசியமாக இருக்கிறது. அதை நீ சீக்கிரமாய் செய்தால்தான் நான் சீக்கிரமாய் மனு குலத்திற்கு ரட்சிப்பின் வேலையை செய்து முடிக்க முடியும். அதுதான் அவருடைய அவசரம். அப்ப யூதாஸ் எப்படி இருந்தாலும் அவர் சொன்னாலும் சொல்லலைனாலும் அவன் செய்யறது செய்யறது தான். ஒருவேளை கொஞ்சம் தள்ளி செய்வான். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எல்லாம் வந்துருச்சு, டைம் வந்துருச்சு, இனி நீ காலம் தாமதம் பண்ணிட்டு இருக்காத, செய்யற வேலையை சீக்கிரமா செய், காலம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய ஆயுசு காலம் இந்த உலகத்தில் முடிவடைந்து விட்டது, நான் சிலுவையில மரிக்கணும், அதனாலே அதற்கு உன்னுடைய சில காரியங்கள் இருக்கிறது, என் ரட்சிப்பின் வேலையை நான் முடிப்பதற்கு உன்னுடைய சில காரியங்கள் இருக்கிறது, அந்த வேலையை நீ சீக்கிரம் செஞ்சாதான் நான் என்னுடைய வேலையை தொடர்ந்து நான் செய்ய முடியும், நான் என்னை ஒப்பு கொடுக்க முடியும். அப்ப இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவின் அவசரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரட்சிப்பின் வேலை துரிதமாய் நிறைவேற்றி முடிக்கப்பட வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அவசரம். ரட்சிப்பின் வேலை, இந்த உலகத்திலே மனுகுலத்திற்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஏற்படுத்த, பாவத்திற்கு பரிகாரமாக தான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்படுகிறதான அந்த காரியம் தாமதம் இல்லாமல் சீக்கிரம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற அவசரம் அவருக்குள் இருந்தது. இயேசு கிறிஸ்து என்னைக்குமே சொல்லுகிறேன், நல்ல காரியத்துக்கு என்னைக்குமே அவர் அவசரப்பட்டுட்டே தான் இருப்பார். அவர் நிதானமானவர் தான். ஆனா நல்ல விஷயம் வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப அவசரப்படுவார் அவர். இன்னொரு வசனம் கூட படிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:49-50 வாசிக்கலாம்.
பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன்,
பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன்,
அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்,
அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்,
ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும்,
எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன், சரி போதும். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க, நான் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆகிலும் நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அதுவரையிலும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து அவன் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது சொன்னான், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்தும் அவருடைய காரியத்தை குறித்தும் யோவான் ஸ்நானகன் ஏற்கனவே முன்னறிவித்தான். நான் தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னே வருகிற இயேசு கிறிஸ்துவோ அக்னியில் ஞானஸ்நானம் கொடுப்பார். அது என்ன? பரிசுத்த ஆவியானவராகிய அக்னியை உங்களுக்கு ஞானஸ்தானமாக, அதன் மூலமாக உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த ஊழியத்தை, அந்த காரியத்தை ஏற்கனவே யோவான் ஸ்நானகன் முன்னறிவித்தான். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து விட்டார், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை திருப்பி அப்படி டச் பண்ற, நான் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன், எனக்கு அது விருப்பமா இருக்குது, நான் விரும்பினால் அது நடக்காது, நான் விரும்புறேன் ஆனா நான் விரும்பினால் அது இப்ப நடக்காது. ஏன்? அதற்கு முன்பதாக இன்னொன்னு நடக்கணும். நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அதுக்கு முன்னால நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அதுவரையிலும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அப்போ அதுக்கு முன்னால நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம்னா என்ன? அதற்கு முன்பாக நான் சிலுவைக்கு சென்று நான் மரிக்க வேண்டும், பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை கொடுக்க நான் வந்தேன், அந்த அபிஷேகம் இப்பொழுதே ஜனங்களின் மேல் ஊற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நான் விரும்பினாலும் அதற்குரிய காலம் இது அல்ல, நான் எனக்கு ஆசையாக இருக்குது இப்பவே ஊற்றப்படணும்னு, ஆனால் அதற்கான காலம் நான் சிலுவையிலே மரித்து அடக்கமிடப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் அநேகருக்கு தரிசனமாகி பின்பு பரமேறி போன பின்பு அதற்கு பிறகு 10 நாட்கள் கழித்துதான் அந்த பரிசுத்தாவியானவர் பூமியிலே அனுப்பப்பட வேண்டும். இத்தனை ப்ராசஸ் நடுவில் இருக்குது. என் சிலுவை மரணம் இல்லாமல், நான் பரமேறி சென்று பிதாவின் வலது பாரசத்தில் உட்காராமல் அந்த ஆவியானவர் வரமாட்டார். இது தேவனுடைய திட்டம். அப்ப இந்த காரியம் இருக்கிறது. அப்ப தேவ திட்டம் அவருக்கு தெரியுது. எப்ப பரிசுத்தாவியானவர் மனிதர்களுக்கு, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படுவார் என்பது அவருக்கு தெரியுது. ஆனாலும் கூட அந்த காலம் அவருக்கு தெரிந்திருந்தாலும் இப்ப ஒரு துரிதத்தை அவர் பேசுறார். என்ன சொல்றார்? அது இப்பொழுதே ஊற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப என்ன தெரிகிறது, அதுல ஒரு அவசரம் காட்டுகிறார். ஏன்னா அபிஷேகம், அப்ப ரட்சிப்பு, அதுல ஒரு அவசரம் காட்டுறாரு. சீக்கிரமாய் செய், ரட்சிப்பின் வேலையை நான் முடிக்க வேண்டும். அபிஷேகம் சீக்கிரமா இப்பொழுதே ஊற்றப்பட்டால் நல்லா இருக்கும், அதுக்கான காலின் வரல. ஆனால் என் விருப்பம் என்ன, இப்பொழுதே கொடுக்கப்பட்டால் நல்லா இருக்கும். அதுல ஒரு அவசரம். அப்ப என்ன தெரிகிறது என்றால், இயேசு கிறிஸ்து என்னைக்குமே நல்ல விஷயம் துரிதமாய் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நல்ல விஷயங்கள் எதுவுமே துரிதமாய் செய்யப்பட வேண்டும். நல்ல விஷயங்கள் காலதாமதம் செய்யப்படக்கூடாது. நல்ல விஷயங்கள் நிதானமாய் நடப்பிக்கப்படக்கூடாது. நல்ல விஷயங்கள் வேகம் காட்டப்பட வேண்டும்ங்கிறார். அதைத்தான் சொல்றாரு. யூதாசுக்கு சொல்லும்போது வெளிப்படையாய் நெகட்டிவ் வந்தாலும் அது நல்ல விஷயம். அதே போல இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் அந்த அபிஷேகத்தை குறித்து நல்ல விஷயம். ஆனால் அதுக்கு முன்பதாக சிலுவை மரணம் இருக்கிறது. அப்போ இன்றைக்கும் அவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நல்ல விஷயங்களை சீக்கிரமாய் செய்கிறார். ஆமென். நல்ல காரியம் என்று உனக்கு எது தெரிகிறதோ அதை சீக்கிரமாய் செய். அதை தாமதப்படுத்தாத, நிதானம் காட்டாத, அதை வேகமா செய் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு திரும்ப திரும்ப அந்த காரியத்தில் ஒரு வேகத்தை கூட்ட வேண்டும், அதற்கு நேரம் காலம் பார்க்காமல் சீக்கிரம் நடப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப இன்னைக்கு இதை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சில விஷயங்களை சிலர் காலதாமதம் பண்ணின சூழ்நிலைகள், அந்த காலதாமதம் பண்ணின சூழ்நிலைகளில் கர்த்தர் அதில் எப்படி நாம் வேகம் காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட சில விஷயங்களை உங்களுக்கு நான் இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19:15-16 மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
கிழக்கு வெளுக்கும் பொழுது
அந்த தூதன் லோத்தை நோக்கி
பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து
உன் மனைவியையும்
இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ
என்று சொல்லி
அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது
கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே
அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும்
அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து
அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர்
உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ
பின்னிட்டு பாராதே
இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே
நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார்.
அவன் தாமதித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அவனை வேகமாய் அந்த இடத்திலிருந்து அழைத்துக் கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது லோத்தின் வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடக்கிறது. லோத்து ஆபிரகாமுக்கு சகோதரன் முறை. அப்படி இருக்கும்போது இந்த லோத்து சோதோம் கொமரா என்று சொல்லப்படுகிற பாவம் நிறைந்த ஒரு பட்டணங்களின் எதிரே அவன் குடியிருக்கிறான். பாவத்தின் உச்சக்கட்டத்தில் வாழ்கிறதான ஜனங்களுக்கு நடுவில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கட்டத்தில் அந்த சோதோம் கொமரா ஜனங்களுடைய பாவம் தேவனுடைய சமூகத்தை போய் எட்டியது. அப்ப தேவ சமூகத்தை அந்த பாவம் போய் எட்டின பொழுது அந்த பாவத்திற்கான நியாய தீர்ப்பை கர்த்தர் அனுப்ப சித்தமாகிறார். இதை ஆதியாகமம் 18 இது அப்படியே வரிசையை வந்துட்டு இருக்குது. 18 பார்க்கும் பொழுது ஒரு நாள் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாம் ஒரு பகலின் உஷ்ணமான நேரத்தில் தன் கூடார வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது இரண்டு புருஷர் அவருக்கு முன்பாக வருகிறார்கள். அந்த மூன்று புருஷர்கள் வருகிறவர் யார் என்றால், ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மற்றது பிரதான தூதர்களாயிருக்கிற காபிரிவேலும் மிகாவேலும். இந்த மூன்று பேர் ஒரு மனிதர்களை போல அவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். அப்படி நிற்கும் பொழுது ஆபிரகாம் எல்லாரையும் உபசரிக்கிற மனுஷன், அந்த மூன்று பேரையும் உபசரித்து அவர்கள் கால்களுக்கு தண்ணீர் கொடுத்து அவர்களை மரத்தினடி இளைப்பார செய்து அவர்களுக்கு நல்ல உணவை சமைத்து அவர்களுக்கு விருந்து கொடுக்கிறார். விருந்து கொடுத்த பின்பு அவர்கள் வந்த காரியத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆபிரகாம் வந்தவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டான். அவனுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. ஏனென்றால் அவன் கர்த்தருக்கு சிநேகிதன் எனப்பட்டான். அவனுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. ஒரு மனிதர்கள் அல்ல, அவர்கள் தேவ சமூக பரலோகத்திலிருந்து வந்தவர்கள் என்பதை புரிந்தான். ஆகையினாலே அவர்கள் புறப்படும் பொழுது அவர்கள் பேசிக் கொள்ளுகிற காரியத்தை வைத்து அவன் புரிந்து கொண்டு அவன் சொல்லுகிறான். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் பேசுகிறான். பட்டணத்தில் ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தால் அதை அழிப்பீரோ? அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, அழிக்க மாட்டேன். மற்ற ரெண்டு பேர் புறப்பட்டு சோதோம் கொமோராவின் பாவம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க போயிட்டாங்க, தூதர்கள் போயிட்டாங்க. ஆனால் இவனோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறான். அப்ப 45 நீதிமான்கள் அழிக்க மாட்டேன், 40 அழிக்க மாட்டேன், 30 அழிக்க மாட்டேன், 20 அழிக்க மாட்டேன், ஒருவேளை 10 நீதிமான்கள் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். அப்போ அவன் போராடி கர்த்தரிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அதன் பிறகு அந்த சென்ற அந்த ரெண்டு தூதர்களும் பார்க்கிறார்கள், சோதோம் கொமோராவிலே 10 பேர் கூட நீதிமான்கள் இல்லை, அவர்கள் பாவத்தின் உச்ச கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப பார்க்கும் பொழுது அந்த பாவம் தேவ சமூகத்திலிருந்து நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது. இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது, இன்னைக்கு உலகத்தை செய்தித்தாள்களில் பார்க்கும் பொழுது, இன்னைக்கு உலகமும் சோதோமாக மாறிக்கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே சொல்ற, சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று நான் ஹிந்து பேப்பர்ல படித்தேன், எல்லா பேப்பர்லையும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை படிக்கும்போது எனக்கு, ஓ, இந்தியா கூட எவ்வளவு மோசமா இருக்குதா என்று சொல்லி எனக்கு யோசிக்க வச்சது. சோதோமின் பாவம் ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பட் இதெல்லாம் பிரசங்கத்தை ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் சொன்னாலும் சொல்லலைனாலும் உங்களுக்கு என்ன என்னதான், ஏன் அந்த நியாய தீர்ப்பம் வந்துச்சுன்னு சொல்லி சிலர் வேலையில் அது குழம்பவும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சோதோமின் பாவம் என்பது ஹோமோசெக்சுவல் அண்ட் லெஸ்பியன், ஆணோடு ஆண் திருமணம் செய்வது, பெண்ணோடு பெண் திருமணம் செய்வது, அதுதான் சோதோமுடைய பாவம். இன்னைக்கு கூட பார்க்கும் பொழுது சோதோமிசம், அதுக்கு பேரு, இந்த பாவத்துக்கு பேரு சோதோமிசம் அப்படின்னு இருக்கு. இந்தியாவிலே கூட அதை பார்க்கும் பொழுது பெரிய பெரிய அளவுக்கு அவங்களுக்குள் யூனியன் இருக்கிறது, அதை நியாயப்படுத்துகிறார்கள். இங்கிலாந்து தேசத்திலே அவர்களுக்கென்று தனி சபை இருக்கிறது, அவர்களை திருமணம் செய்து வைக்கிறார்கள், அவர்களுக்கென்று சபை இருக்கிறது, ஜோடி ஜோடியாக ஆண்களும் ஜோடி ஜோடியாக பெண்களும் போகிறார்கள். இதெல்லாம் சரி, இங்கிலாந்தில் இருக்கிறது வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தாலும் இங்கேயும் அதற்கான பலமான இயக்கங்கள் இருக்கிறது. சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி வந்தது, 2 இஸ்ரேலியர்கள், பாருங்க எங்க எந்த ஜனங்க பாருங்க, இஸ்ரேலியர்கள், வேற நாடா இருக்கக்கூடாதா, இஸ்ரேலியர்கள், அங்கிருந்து 2 பேர் வந்தாங்க, 2 ஆண்கள், இவங்க கல்யாணம் பண்ணவங்க 2 பேரும். எதுக்கு இந்தியாவுக்கு வந்தாங்க தெரியுமா? அவர்கள் திருமணம் செய்து கொண்டவர்கள், அவர்களுக்கு குழந்தை வேணுமா, அதை வாடகை தாய் முறையிலே ஒரு குழந்தையை ஒரு பெண் மூலமாய் பெற்று அவங்க 2 பேரும் கணவன் மனைவியான அந்த குழந்தையை வளர்க்கணுமா, அதற்கு இஸ்ரேலிய அரசாங்கம் அனுமதிக்கல. பாருங்க, இஸ்ரேலிய அரசாங்கம், இது தவறு, தகாத காரியம், இதற்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று சொல்லி இஸ்ரேலிய அரசாங்கம் அதற்கு தடை விதிக்கிறது. ஒரு கணவன் மனைவி, ஒரு ஆண் பெண், அவர்களுக்கு குழந்தை இருக்கலாம், ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வாடகை தாய் மூலமாய் குழந்தை பெற்று அதை ஏற்றுக்கொள்வதை அந்த அரசாங்கம் அனுமதிக்கவில்லை. அதனால் அவங்க எந்த நாட்டுக்கு வந்தாங்க, நம்ம நாட்டுக்கு வந்தாங்களாம். வந்து அந்த முறைப்படி ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையை எடுத்துட்டு 2 பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம நாடு எவ்வளவு கேவலமா இருக்குது பாருங்க. இஸ்ரேலிய தேசம் அங்கீகரிக்கவில்லை, அனுமதிக்காத காரியத்தை நம்முடைய தேசம் வாசலை திறந்து கொடுக்கிறது. அந்த பாவத்தை அங்கீகரித்து அதை யாரும் புரொட்டஸ்ட் பண்ணவே இல்லை. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இதை ஏன் புரொட்டஸ்ட் பண்ணலை யாரும், ஏதோ காரியத்துக்கு செய்யறாங்க. இதை ஒரு அரசாங்கம் அவங்க தேசம் அனுமதிக்கல, இந்த அசுத்தத்தை அவங்க தேசம் அனுமதிக்கல, ஆனா நம்முடைய தேசம் அனுமதிக்கிறது, நம்முடைய தேசம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. அவர்கள் இங்கே வந்து அதை செய்கிறதற்கு நம்முடைய தேசம் எல்லா உதவிகளையும் செய்து நம்முடைய தேசத்தில் ஒரு பெண்ணையும் அதற்கு உதவியாக கொடுத்தது. இதுதான் நம்முடைய தேசம். ஏன் சொல்றேன் தெரியுமா? இதுதான் சோதோம். இந்த சமூகத்தை நான் சொல்லணும்னு நினைக்கல, பட் சொல்ல வேண்டிய கட்டாயம். சோதோம்னா என்னன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன். இதுதான் சோதோம். அப்போ சோதோம் என்பது எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதே சோதோம் தான். புரிதல்? நம்முடைய தேசமே, இந்த சம்பவத்தை வச்சு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய தேசமே ஒரு சோதோம் தான். அப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது சோதோம் என்பது பாவத்தின் உச்சம், அருவறுப்பு, தேவனுக்கு விரோதமான அக்கிரமம். அப்ப தேவனாகிய கர்த்தர் அதனால்தான் அந்த சோதோம் குமர பட்டணத்தை அக்னியினாலே நியாயம் தீர்த்தார். அப்ப அந்த நியாய தீர்ப்பு வெளிப்படுகிற ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரம் வரும்பொழுது இந்த லோத்தை கர்த்தர், நீ புறப்பட்டு போ, நீ தாமதிக்காமல் புறப்பட்டு போன்றார். ஆனால் இவனோ தாமதித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறான். இந்த பட்டணத்துக்கு வரும் அடிவிலே நீ அகப்பட்டுக் கொள்ளாதபடி நீ இதை விட்டு வெளியவா என்று சொல்லி அந்த தூதர்கள் தாம் துரிதப்படுத்துகிறார்கள். ஆனால் அவனோ வரப்போகிற ஆபத்தை உணராமல் அவன் அங்கே இருந்துட்டு இருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் இவன் மேல் இரக்கம் வச்சாரா? ஏன் தெரியுமா? அந்த இரக்கம், அங்க ஒருத்தன் ஜெபிச்சுட்டு இருக்கிறான், அந்த ஜெபந்தான் இங்க இரக்கத்தை கொண்டு வந்துச்சு. அவன் ஜெபிக்கல, அந்த ஆபிரகாம் ஜெபிக்கலாம், இந்த சோதோம் குமராவின் அடிவிலே இந்த லோத்தும் குடும்பம் எல்லாம் செத்து போயிருப்பாங்க. ஆபிரகாம் அங்கே போராடி ஜெபிச்சுட்டு இருந்தான். அந்த ஜபத்தின் நிமித்தம் கர்த்தர் இரக்கம் வைத்தார். நீதியினால் அல்ல, இரக்கத்தினாலே அந்த ரெண்டு புருஷர்களும் லோத்தையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய ரெண்டு மகள்களையும் கையை பிடிச்சு தர தரன்னு எடுத்துட்டு போனாங்களாம். நீ தாமதிக்காத, சீக்கிரம் போ, உன் ஜீவன் தப்ப, இந்த சோதோமை விட்டு சீக்கிரமாய் வெளியே போ, நீ தாமதம் பண்ணாமல் புறப்பட்டு போன. அப்போ இந்த லோத்து, அவனுடைய மனைவி, அவனுடைய மகள்கள் பாவம் நிறைந்த அந்த சோதோமில் நிதானம் காட்டினார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, சீக்கிரம் போ, தாமதிக்காது, நீ தாமதிக்காமல் சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு காலி பண், இடத்தை விட்டு வெளியேறு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், பாவம் நிறைந்த உலகத்தில், பாவம் நிறைந்த சூழ்நிலையில், பாவம் நிறைந்த ஜனங்களோடு அதன் நடுவிலே நாம் இருந்தாலும் அவர்களுக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமோ தொடர்போ ஐக்கியமோ இல்லாமல் அவர்களை விட்டு நமக்கு ஒரு இடைவெளியை நாம் உண்டாக்கி காண்பிக்க வேண்டும். ஒரு இடைவெளி உண்டாக்க வேண்டும். அந்த இடைவெளி அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம்ன்றது கிடையாது, சீக்கிரம் செய்யுங்கிறார். நம்ம இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாமே பார்க்கும்போது எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கை பாவம் நிறைந்த சந்ததிக்கு நடுவில் இருந்தாலும் அவர்களுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளியை உடனே கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர்களோடு ஒருவராக நாம் மிங்கிளாக நாம் கலந்திருப்பதை கர்த்தர் ஒருபோதும் விரும்புவது இல்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 12:2 வாசிக்கலாம்.
நீங்கள்
இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல்
தேவனுடைய நன்மையும் பிரியமும்
பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று
பகுத்தறியத்தக்கதாக
உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே
மறுரூபமாகுங்கள்.
இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றாய் கலந்து அவர்களில் ஒருவரை போல நீங்களும் காணப்படாதபடிக்கு உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபத்தை காண்பிக்க வேண்டும். அவங்களுடைய ரூபத்திற்கும், இந்த பிரபஞ்சத்திலே வாழ்கிற மனுஷனுடைய ரூபத்திற்கும் நம்முடைய ரூபத்திற்கும் மாற்றம் இருக்க வேண்டும், மறுரூபம் இருக்க வேண்டும். அதே ரூபத்தில் நம்ம இருக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சத்தின் மனுஷனுடைய ரூபத்திலேயே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம மறுரூபமாக இருக்க வேண்டும், வேறு ரூபமாக நாம் இருக்க வேண்டும். இன்னொரு வசனம் கூட படிங்க, 2 Corinthians 6:14
வாசிக்கலாம்.
அந்நிய நுகத்திலே
அவிசுவாசிகளுடன்
பிணைக்கப்படாதிருப்பீர்களாக.
நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது?
அவிசுவாசியுடனே
விசுவாசிக்கு பங்கேது?
தேவனுடைய ஆலயத்திற்கும்
விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி
நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே.
ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள்
என்று
கர்த்தர் சொல்கிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு
உங்களுக்கு
பிதாவாயிருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாயிருப்பீர்கள்
நீங்க அப்படி செஞ்சாதான் நான் உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நீங்க அப்படி நடந்து கொண்டால்தான் நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாயிருப்பீர்கள். அப்ப இந்நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? நீங்கள் அவர் நடுவில் இருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பதான் நான் உங்கள் தேவன், அப்பதான் நீங்கள் என்னுடைய ஜனம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த உலகத்திற்குள் நாம் வாழ்ந்தாலும் நாம் தெரிந்து கொள்ளுகிற நபர்கள், நாம் ஐக்கியப்படுகிற நபர்கள் இந்த விஷயத்தில் ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே எச்சரிக்கை காட்ட வேண்டும். ஆமென். எச்சரிக்கை காட்ட வேண்டும். கர்த்தர் அவர்களுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு இடைவெளியை, இந்த உலகத்திற்கும் நமக்கும் நடுவில் ஒரு இடைவெளியை நாம் உண்டாக்க வேண்டும். இந்த உலகத்தால் செய்கிற எல்லா காரியத்தையும் நாமும் செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் திட்டவட்டமாய் சொல்லுகிறார். ஆமேன். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம், இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் என்ன செய்யறாங்களோ அதே காரியத்தை செய்யக்கூடாது. உங்களுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற கர்த்தரை அறியாதவர்களுக்கும் டெஃபினட்டா ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். வித்தியாசம் இருக்கணும், அதை தாமதப்படுத்தக்கூடாது. இமிடியேட்டா செய்கிற தாமதிக்காதே. சோதோம் கொமராவை விட்டு வெளியே போகிறதற்கு தாமதிக்காதே, சீக்கிரம் செய். துரிதப்படுத்தினார்கள், அவசரப்படுத்தினார்கள், சீக்கிரமாய் சோதோமை விட்டு வெளியில போ, தங்கியிருக்காதென்ற. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சீக்கிரமாய் செய்ய சொல்லுகிற முதல் காரியம் பாவ ஐக்கியம், பாவத்தோடு இருக்கிற நபர்களுடைய காரியங்கள் அதை விட்டு, அவருடைய பழக்க வழக்கங்கள் அதை விட்டு துரிதமாய் வெளியே வா, சீக்கிரமாய் அதை விட்டு வெளியே வருகிற வேலையை சீக்கிரம் செய்கிறார். ஆமென். அப்ப முதல் காரியம், இந்த உலகத்தின் பாரம்பரிய பாவங்களுக்கு நாம் உடன்படாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், சீக்கிரம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், எஸ்தரின் புஸ்தகம் 4:13-17 வாசிப்போம். எஸ்தருடைய புஸ்தகம் 4:13-17.
நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி
உனக்கு
ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாகிலும் சாகிறேன் என்று
சொல்ல சொன்னாள்.
அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான்.
போதும், இங்கே மொர்தகாய் இவன் இந்த எஸ்தருடைய சித்தப்பா முறையை சேர்ந்தவன். இந்த மொர்தேகாய் எஸ்தரை பார்த்து சொல்லுகிறான், இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால், அவசரம் காட்டாமல் மௌனமாக நீ வாழ்ந்து கொண்டிருந்தால், அவசரம் காண்பிக்காமல் நிதானம் காண்பித்துக் கொண்டிருந்தால், யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். கர்த்தர் வேறொரு நபரை வைத்து அந்த காரியத்தை செய்வார். ஆகையினாலே இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் குற்றம் உன்மேல் சுமரும். ஆகையினால் நீ தாமதிக்காமல் சீக்கிரத்தில் நீ ராஜாவை சந்திக்க வேண்டும். இந்த காரியத்தை மொர்தேகாய் இந்த எஸ்தரை வலியுறுத்துகிறார், நீ மௌனமா இருக்கக்கூடாது, இந்த காலத்தில் நீ மௌனமா இருக்கக்கூடாது, இது மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல, நீ ராஜாவை சந்திக்கணும். ஏன் அந்த அவசரம்? அந்த அவசரத்திற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த அவசரத்துக்கு காரணம், யூதர்களுக்கு ஒரு பேரழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த யூதர்களை அழிக்கிறதற்கு ஹாமான் என்கிற மனுஷன் திட்டம் தீட்டி உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா யூதர்களையும் ஒட்டுமொத்தமாய் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானிக்கிறான். இந்த யூதர்கள் என்பது இந்த நாட்களில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த ஆமான் என்கிறவன் பிசாசுக்கு அடையாளமாய் இருக்கிறான். அன்றைக்கு யூதர்கள் முழு உலகத்திலே நிறைஞ்சிருந்தாங்க. இந்த எஸ்தருடைய கணவனாய் இருக்கிற ராஜா அகஸ்வேரு ராஜா 127 தேசங்களுக்கு அவன் ராஜாவாக இருந்தான். 127 தேசங்களை ஆட்சி செய்கிற ஒரு மகா பெரிய ஒரு ராஜாவாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த எல்லா தேசங்களிலும் இருக்கிற எல்லா யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்று ராஜ அரண்மனையில் இருக்கிற மிக முக்கியமான மனுஷனாக இருக்கிற அந்த ஆமான் திட்டம் தீட்டுகிறான். ஏனென்றால் அந்த அரண்மனையிலே இருக்கிறவன் இந்த மொர்தேகாய். இந்த மொர்தேகாய் இந்த ஆமானை மதிக்கவில்லை. எல்லாரும் இந்த ஆமான் வரும்பொழுது தலை குனிந்து வணங்குறாங்க. ஆனால் இந்த மொர்தேகாய் வணங்கல. ஏன் தெரியுமா? என் தேவனாகிய கர்த்தரை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்பது அவனுடைய எண்ணம். என் தலை பணியும் ஆனால் என் ஆண்டவருக்கு தான் பணியும், வேற யாருக்கு நான் பணிய மாட்டேன், ஆண்டவரை நான் வணங்குவேன், மனுஷனை நான் வணங்க மாட்டேன் என்பது அவனுடைய காரியம். ஆனால் இந்த ஆமானோ தன்னை ஒரு எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவனாக அந்த இடத்தில் நிரூபிக்க அவன் விரும்புகிறான். அப்ப தான் நினைத்த காரியம் எல்லாரிடத்திலும் நடக்குது, ஆனா இந்த மொர்தேகாய்ட்ட மட்டும் நடக்கலன்னு பார்த்த உடனே இந்த மொர்தேகாய் யார் என்பதை விசாரிக்கிறான். அந்த மொர்தேகாய் ஒரு யூதன் என்பது தெரிய வருகிறது. அப்ப பார்க்கிற அந்த யூதன் தன்னுடைய தெய்வத்தை இவ்வளவு முக்கியத்துவம் பண்ணி நம்மை வணங்காம இருக்கிறானே, அதனாலே இந்த யூதர்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணுகிறான். அப்படி தீர்மானம் பண்ணி அவன் வேகமாய் செயல்படுகிற நேரத்தில் இந்த எஸ்தர், இவள் ஒரு யூத பெண், இவன் நிம்மதியா இருக்கிறா, அதை பத்தி கேர எடுக்கல, கவலையப்படல. ஆனால் இவன் ராஜாவுக்கு மனைவி, இவன் நினைச்சா காரியத்தை தடுக்கலாம், ஆனா இவன் பேசாம இருக்கிறா. அப்படி இருக்கும் பொழுதுதான் மொர்தேகாய் வந்து சொல்லுகிறான், இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால், அவசரம் காட்டாம மௌனமா இருந்து ஆனால், யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பு வேற இடத்திலிருந்து வரும். ஆண்டவரத்தில் அவரோட ஜெபிச்சிருப்பான், நீ செய்யலன்னா அந்த வேலை இன்னொருத்தர் மூலமா கர்த்தர் செய்வார், இவர்களை பாதுகாக்கிற வேலையை கர்த்தர் கண்டிப்பா செய்வார், நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் செய்வார், ஆனா உன் மூலமா நடக்காது, வேற யார் மூலமா நடக்கும்? இந்த காலத்தில் நீ இப்படியே இருப்பாயானால் அரண்மனையில் இருக்கிறதுனால நீ உயிரோடு தப்பிச்செல்லாம் நினைக்கிறியா? நடக்காது. அவன் எச்சரிக்கிறான், நீ அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் யூத பெண்ணா இருக்கிற நீ தப்பிச்செல்லாம் நினைக்கிறியா? யூதருக்கு எல்லாருக்கும் அழி வரும்போது உன்னை சேர்த்துதான் உனக்கும் வரும், சேர்த்து வரும், ஜாக்கிரதைங்கிறான். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கிறது? எஸ்தர் சொல்றார், ராஜாவை திடீரென்று போய் பார்க்க முடியாது, அதற்கு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும், அதற்கு நான் 3 நாட்கள் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் கர்த்தருடைய சகாயத்தை நான் தேடுகிறேன், நீங்களும் போய் என்ன செய்யுங்க, 3 நாட்கள் உபவாசம் பண்ணுங்க, அதுக்கு பிறகு நான் போய் ராஜாவை பார்க்கிறேன், ராஜா அனுமதி கொடுக்காமல் என்னை கொன்றாலும் செத்தாலும் சாகிறேன், ஆனால் கண்டிப்பா நான் போய் ராஜாவை பார்த்து யூதருக்கு வரும் அழிவை நான் தடுக்க பிரயாசம் எடுக்கிறேன் என்று சொல்லி அதுக்கு பிறகுதான் இவள் ஒப்புக் கொடுக்கிறாள். மொர்தேகாய் அவளை அவசரப்படுத்தின பின்புதான் இந்த எஸ்தர் அதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். இதுவும் இன்னைக்கு நம்முடைய தேசத்தை திரும்பி பார்த்தால் இதுவும் நடந்து கொண்டிருக்கிற காரியம். நம்முடைய தேசத்தில் குறிப்பாய் சமீபமாக சில மாதங்களாக தேசத்தில் பேறு அழிவுகள், குறிப்ப வேறு அழிவுன்னு சொன்ன தேவ ஜனங்களுக்கு விரோதமான காரியங்கள் மிக வேகமாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது இல்லையா. ஒரிசா மாநிலத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு மாநிலமாக தென் மாநிலங்கள் எல்லாம், தென் மாவட்ட பகுதி எல்லாம், சவுத் இந்தியா எல்லாம் பார்க்கும் பொழுது பல இடங்களில் காரியங்கள் நடக்கிறது. தமிழ்நாடு ரொம்ப சேஃப் நினைச்சா தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே பல காரியங்கள் நடந்திருக்கிறது. தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் போராடுகிறதான காரியங்கள் ஏராளமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம நினைக்கலாம், சில வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலும் மதம் மாற்ற தடை சட்டம் இருந்துச்சு, இன்னைக்கு அது இல்லை. அதை ஓபனாக சில நாட்களுக்கு முன்பாக ஸ்டாலின் அறிவிப்பு கொடுத்தார். ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் பேசும்பொழுது சொன்னார், அந்த மத மாற்ற தட சட்டத்தை நான் எழுப்புமே எடுத்தாச்சு, அது கிடையாது என்று சொன்னார். இதனால் ஈஸியா இருக்கு நினைச்சீங்களா? ஒரு நியூஸ் சொல்றேன். பொன்னேரியிலே, இங்கே மெட்ராஸ் பக்கத்தில் பொன்னேரியிலே ஒரு சபை போதகர், அவர் ஒரு கத்தரை அணியாத ஒரு இந்து மனுஷன், கத்தரை அணியாத ஒரு மனுஷன், ஒரு ஏழ்மையான மனுஷன். அந்த நபருக்கு போய் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார், ஒரு பெண்டிகாசல் பாஸ்டர். சொன்ன பிறகு அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது. நடந்த சபை, இதெல்லாம் நான் நியூஸ் பேப்பர் நியூஸ் நான் சொல்றேன். அப்ப போய் சொல்லி அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டார்கள், சபைக்கு வர ஆரம்பித்தார்கள், தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்துட்டாங்க. ஒப்பு கொடுத்த பிறகு அந்த குடும்பம் அதற்கு முன்பதாக வீடு முழுவதும் படங்களை வச்சிருந்தாங்க. அதெல்லாத்தையும் என்ன செய்யறது என்று கேட்டாங்க. அப்போ அந்த போதகர் சொன்னார், இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு ஆத்துல போட்டுருவோம், இது நம்ம செய்யற விஷயம் தான், எல்லாருமே செய்யற விஷயம், அவர் ஒன்று வினோதமா செய்யல. அப்ப இதை கொண்டு போய் ஆத்துல கொண்டு போய் தூக்கி போட்டுடுங்க, இது உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி சொன்ன உடனே அதே போல அதை கொண்டு போய் இந்த போதகரும் வீட்டுல இருந்து ஒரு ஜபம் பண்ணிட்டு அதன் பிறகு அதை எடுத்து கொண்டு போய் அதெல்லாம் அவங்க வீட்டுல வச்சிருந்த பழைய காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் ஆத்துல போட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா? இந்து தீவிரமாத கூட்டம் அதை கவனித்து, கத்தருக்கு விரோதமான கூட்டம், இதெல்லாம் எங்கேயோ நடக்கல, மெட்ராஸ் பக்கத்தில் நடந்த விஷயம் சொல்றேன். இதை பார்த்துட்டு நேர போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நீங்க நினைக்கலாம், மத மாற்ற தட சட்டம் தான் இல்லையே, என்னத்தை கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, எந்த சட்டத்தின் அடிப்படையில் இவங்க கைது செய்யப்பட முடியும், மத மாற்ற தட சட்டம் தான் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் அந்த பாஸ்டருக்கு ஆக்ஷன் எடுக்கப்பட்டது எதன் அடிப்படையில் தெரியுமா? இந்து தெய்வங்களை அவமதித்தார் என்ற பெயரில் அவருக்கு விரோதமாக கேஸ் போடப்பட்டது. மதம் மாற்ற தடை சட்டம் ஒன்று இல்லைனாலும் காரியங்கள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரிசா மாநிலத்திலே வெளியில வராத நியூஸ் எக்கச்சக்கம், பல நூற்றுக்கணக்கான தேவ பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள், பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டது, அவர்கள் அநேகர் காடுகளிலே போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருந்தாங்க, வீட்டில் இருக்க முடியாம காடுகளிலே போய் தங்கி இருந்தாங்க. சில மாத போன மாதம் அதுக்கு முந்தின மாசம் எல்லாம் காடுகளிலே போய் தேவ பிள்ளைகள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு இடத்திலையும் பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய தேசத்துல தான் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு பக்கத்தில் பாவம் சோதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, அடுத்த பக்கத்திலே தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் பிசாசு அவர்களை அழிக்கிறதற்கு போராடி கொண்டிருக்கு. இதுவும் நம்ம தேசம்தான். அப்ப எதுக்கு சொல்லுகிறேன், அன்றைக்கு எஸ்தர் வாழ்ந்த நாட்களில் யூதர்களை அழிக்கும்படியாக ஒரு ஆமான் எழுமினது போல, இன்றைக்கும் தேவ ஜனங்களை அழிக்கும்படியாக ஆமான்கள் நம்முடைய தேசத்திலும் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், இந்த காலத்திலே நீ மௌனமாயிருக்க கூடாது, தேவ ஜனங்களுக்கு அழிவு வருகிற காலத்திலே நீ மௌனமா இருக்காத, தேவ ஜனங்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்டு தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் மனுஷர்கள் போராடுகிற அந்த காலத்தில் மௌனமா இருக்காத, நீ ராஜாவை சந்தித்து அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணு. எஸ்தருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி அதுதான், நீ உடனே தாமதம் இல்லாமல் ராஜாவை சந்தித்து இந்த அழிவை நீ தடுத்து நிறுத்து. அப்ப நம்முடைய காரியம் என்ன? ராஜாவை சந்திக்கணும், நம் ஆண்டவராகிய கர்த்தரை ஜெபத்திலே சந்திக்க வேண்டும். ஜெபத்திலே சந்தித்து தேவ பிள்ளைகளின் விசுவாசம் கெட்டு போகாமல், அவருடைய பாதுகாப்புக்காக அவருடைய விசுவாசம் கெட்டு போகாதபடிக்கு ஜெபிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். இது சிக்ஷிக்கிற காலம் அல்ல, இது வேற விஷய காலம். அன்றைக்கு இருந்த காலம் வேற, இன்னைக்கு இருக்கிற காலம் வேற. அதனால அவ விரோதமா இருக்கிறவங்க எல்லாம் சாகட்டும் ஜெபிக்க கூடாது, அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்போ இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால், இது ஒரு எச்சரிப்பு, தேவ பிள்ளைகளுக்கு எச்சரிப்பு. இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும். வேற இடத்திலிருந்து வரும்னா என்ன செய்வோம்? இந்தியாவில் இருக்கிற நம்ம, இந்தியாவுக்கு இருக்கிற சூழ்நிலைக்காக ஜெபிக்கலைன்னா வெளிநாட்டில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளையை வச்சு நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க வச்சு கர்த்தர் தன் காரியத்தை நிறைவேற்றுவார். புரியுதா? ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிறவங்களை வச்சு நம்ம நாட்டு ஜனங்களுக்காக என்ன செய்ய மாட்டார்? கர்த்தர் ஜெபிக்க வைக்க மாட்டாரா? ஜெபிக்க வைப்பார். இந்த நியூஸ் சவுத் கொரியாக்கு கர்த்தர் கொடுத்தான், அங்க இருக்கிற விசுவாசிகள் ஜெபிச்சாங்கன்னா காரியம் நடந்துடும். ஆனால் கர்த்தர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார், உன் தேசத்துக்கு நீ ஜெபிக்கல, உன் தேசத்துக்கு எங்கேயோ இருக்கிற கொரியாவில் இருக்கிறவர்கள் ஜெபித்தார். ஒரு புத்தகம் ஒன்றிலே கொரியாவின் எழுப்புதல் என்கிற புத்தகம் ஒன்றை நான் வாசித்தேன். அங்கு நடக்கிற காரியத்தை குறித்து அந்த புத்தகத்தில் பார்க்கும் பொழுது, கொரியா தேசத்தில் இந்திய தேசத்தின் ரட்சிப்புக்காக அதுக்குனே ஒரு குழு போராடி ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு தேசங்களுக்காகவும் அந்த தேசங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவங்க உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி எல்லா தேசங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அந்த ஒரு ஜபத்திற்கென்று ஒரு மலையை உருவாக்கி அந்த மலையின் மேல் விசுவாசிகள் பல 24 மணி நேரம் அங்கே தங்கியிருக்கிறாங்க. அங்கேயே இருந்து போராடி ஜெபிக்கிறாங்க, உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் போராடி ஜெபிக்கிறாங்க. அப்போ தேசத்து அந்த தேசத்திலிருந்து அந்த ஜபம் என்ன செய்கிறது? எல்லா தேசங்களையும் போய் சந்திக்கிறது. நம்ம தேசத்திலிருந்து நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கலன்னா அது எவ்வளவு பெரிய குறை. அப்போ தேவ பிள்ளைகள் ராஜாவை அறிந்த எஸ்தர் சும்மா இருக்கக்கூடாது. ஆமேன். எஸ்தர் யாரு? ராஜாவை அறிந்தவர் எஸ்தர். ராஜாவை பர்சனலா அறிந்திருக்கிற எஸ்தர் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும், ராஜாவை போய் சந்திக்கணும். அப்ப நீங்களும் நானும் தான் ராஜாவை அறிந்திருக்கிறோம் இல்லையா? கர்த்தரை அறிந்த ஜனங்கள், கர்த்தரை அறிந்திருக்கிற ஜனங்கள் நம்ம தான் ராஜாவை சந்தித்து இருக்கிற காரியத்தை ராஜா கிட்ட சொல்லி இதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கண்டிப்பா நம்ம செய்யணும். அப்போ இந்த விஷயத்தில் தேவ பிள்ளைகள் தாமதம் பண்ணக்கூடாது, சீக்கிரமாய் செய்ய வேண்டும், சீக்கிரமாய் செய்ய வேண்டும், துரிதமாய் செய்ய வேண்டும். இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாய் தாமதமாய் இருக்கக்கூடாது. சீக்கிரமாய் உங்கள் முழங்கால்களை முடக்கி சீக்கிரமாய் தேசத்தில் நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் நடக்கிற காரியங்களுக்காய் ஜெபிக்க ஆரம்பியுங்கள், தாமதம் பண்ணாதனுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூணாவது விஷயம், ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 7:9 வாசிக்கலாம்.
பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நான் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து, பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால், குற்றம் நம்மேல் சுமரும், இப்போதும் நாம் போய், ராஜாவின் அரண்மனையாருக்கு, இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள்.
இதை யார் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 6:8 பார்க்கும் பொழுது அந்த குஷ்டரோகிகள், இந்த வார்த்தைகளை சொல்றது யாருன்னா குஷ்டரோகிகள். இவங்க சொல்றாங்க, இந்த நாட்களில் நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடுகிற வரைக்கும் காத்திருக்க கூடாது. காத்திருந்தால் குற்றம் மௌனமாயிருக்கிற நம்மேல் சுமரும் என்று சொல்லப்படுகிறது. இங்க என்ன நடக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை, சமாரியாவை, சிரியா தேசத்தின் ராணுவம் வந்து அவர்களை சூழ்ந்து கொண்டது. ஒருவரும் தேசத்தை விட்டு வெளியே போகவும் முடியல, தேசத்துக்கு உள்ளவும் வர முடியவில்லை. அவர்கள் தேசத்தை சூழ்ந்து கொண்டார்கள். பட்டணத்துக்குள்ள அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வரவும் முடியல, உள்ளிருந்து எந்த காரியம் போகவும் முடியல. டோட்டலா அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொண்டு, சமாரியாவை சூழ்ந்து கொண்டு, அதற்குள் எதுவுமே போகாதபடிக்கு அவங்க தடுத்துட்டாங்க சிரியாவின் ராணுவம். அப்போ போக்குவரத்து இல்லை, பட்டணத்துக்குள்ள எந்த விதமான உணவுப் பொருட்கள் வர முடியல, அதனால பட்டணத்துக்குள் பெரிய பஞ்சம் வந்தது. சாப்பாட்டுக்கே வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஜனங்கள் திண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்தில் அவர் கிரியை செய்கிறார். எலிசா என்கிற தேவ மனுஷன் அந்த நாட்களில் இருக்கிறான். அவன் ஜெபிக்கிறான், கர்த்தர் காரியங்களை செய்து சீரியாவின் இராணுவம் தாங்கள் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பயந்து ஓடி போகும்படியான ஒரு பயங்கரத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அந்த சீரியாவின் இராணுவம் அவங்களுக்கு சாப்பாட்டுக்காக எக்கச்சக்கமான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கிறார்கள். தங்கம் வெள்ளி பெரிய அளவுக்கு ஐஸ்வர்யமான ஏராளமான பொருட்களை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. தங்க உடைமைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஏராளமான உணவுப் பொருட்கள், இப்படி பெரிய ஐஸ்வர்யம் அங்க இருக்குது. அதை வைத்துக் கொண்டிருந்தவர்களை கர்த்தர் பயமுறுத்தி அங்கிருந்து ஓடி போகும்படி செய்கிறார். ஓடி போகும்பொழுது எல்லாத்தையும் போட்டதை போட்டபடி விட்டுட்டு தங்க உயிர் தப்புனா போதுன்னு அத்தனை பேர் ஓடி ஓடி ஓடிடுறாங்க. ஓடி போனவர் இது யாருக்குமே தெரியாது. எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க சீரியா படை சூழ்ந்திருக்குது, ஆனா அத்தனை பேரையும் கர்த்தர் ஓட வச்சுட்டாரு. அப்போ அந்த நேரத்தில் யாரான அந்த இடத்துல போனா அந்த சிறிய இராணுவத்தவர் கொன்று போட்டுருவாங்க. அப்போ அந்த இடத்துல பஞ்சத்தில் சாகர நிலைமையில சில குஷ்ரோகிகள் பட்டணத்துக்கு வெளியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த குஷ்ரோகிகள் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம்னா நம்ம பசியிலேயே செத்து போயிடுவோம். பசியில சாகிறதை விட நம்ம என்ன செய்வோம், சிறிய இராணுவத்துக்குள்ள போவோம். நம்ம உயிரோடு இருந்தா அங்க கிடைக்கிறத சாப்பிடுவோம். எப்படியும் சாக போறோம், பசியில சாக போறோம். அதுக்கு அவன் கையிலேயே அதை மாட்டி செத்து போவோம். கிடைச்சா சந்தோஷம், இல்ல அவன் கொண்டா கொண்டு போட்டுவிட்டோம். ஏன்னா இப்ப அந்த நிலைமை, எப்படி சாக போற நிலைமை வந்துருச்சு. அப்படிப்பட்ட நிலைமையிலே அது சிறியா நானும் ஓடி போனது யாருக்கும் தெரியல. இந்த குஷ்ரோகிகள் கூட்டம், பட்டணத்துக்கு வெளியில் இருக்கிற அந்த கூட்டம், அந்த இராணுவம் பாளையம் இறங்கி இருந்த அந்த கூடாரங்கள் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. போய் பார்த்தா ஒருத்தனுமே இல்லை. உள்ள நுழைஞ்சு பார்க்கறான், உள்ள தங்க நகைகள் இருக்கிறது. ஒரு கூடாரத்தில் போறான், எக்கச்சக்கமா இருக்குது. ஒருத்தர் என்ன செய்யணும், எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வாரி அணைச்சுக்கிறான். ஏராளமான சாப்பிடு இஷ்டம் போல சாப்பிட்றாங்க. அப்புறம் இன்னொரு கூடாரத்துக்குள்ள போறான், அங்கேயும் தங்க நகைகள் என்னென்னமோ இருக்குது, விளையேற பெற்ற பொருட்களுக்கு அதையும் கொடுத்து எடுத்து வச்சுக்கிறான். இன்னொரு கூடாரத்துக்குள்ள போற அங்கேயும் அப்படியே கிடக்குது, ஒவ்வொரு கூடாரத்திலையும் இருக்குது. அப்ப இந்த குஷ்ரோகிகளுக்கு இருக்கிறத அள்ள முடியல. அவ்வளவு பொன்னுடைமைகள், அவ்வளவு உணவுப் பொருட்கள், இவங்க நினைச்சு பார்க்கல அந்த மாதிரி இருக்குது. அப்ப எல்லாரும் இந்த இருக்கிற அந்த கொஞ்சம் குஷ்ரோகிகள் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிக்கும் பொழுது ஒருத்தனுக்கு உணர்வு வருது. அந்த ஒருத்தன் சொன்ன வார்த்தை தான் அந்த 9வது வசனத்துல நாம் வாசிச்ச, திரும்பி வாசிப்ப அந்த வசனத்தை.
பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல,
நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்த மாதிரி நம்மளே கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறது நியாயமல்ல.
இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள்,
இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள்,
நாம் மௌனமாயிருந்து
பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால்
குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்.
அப்போ இவங்க அதுக்கு பிறகு ஒரு உணர்வு வருது, அவ்வளவு கொள்ளையடிச்ச பிறகு உணர்வு வருது. பேசிக்கிறாங்க, நம்ம செய்யறது நியாயம் கிடையாது, நம்மளே எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு நினைக்கிறோமே, இது நியாயம் அல்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிறாள். என்ன நற்செய்தி? சத்துருக்குள் ஒழிந்து போய்விட்டார்கள், ஓடி போயிட்டாங்க. சிரியாவின் இராணுவம் ஓடி போயிடுச்சு. அதனால இந்த நற்செய்தி, எல்லாரும் பயந்து திகச்சு தேசமே நடுங்கிட்டு இருக்குது, அரண்மனையே நடுங்கிட்டு இருக்குது. ஆனா சிரியாவின் இராணுவம் ஓடி போச்சுன்ற செய்தி, இந்த நற்செய்தி யாருக்குமே தெரியல. இந்த நற்செய்தி தெரியாமல், சத்துரு மடங்கடிக்கப்பட்டாங்கிற நற்செய்தி தெரியாமல் எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சத்துரு மடங்கடிக்கப்பட்டான் என்ற அந்த நற்செய்தி, சத்துரு ஓடி போனார்கள் என்ற நற்செய்தியை தேசத்திற்கு அரண்மனையில் இருக்கிறவர்களுக்கு நாம போய் அறிவிக்கணும். பொழுது விடுகிற வரைக்கும் கூட நம்ம காத்திருக்க கூடாது. இந்த ராத்திரியோடு ராத்திரியாய் போய் இந்த நற்செய்தியை நாம் அரண்மனைக்கு அறிவிக்கணும், இல்லைன்னா குற்றம் நம் மேல் சுமரும். சத்துரு ஓடி போனார்கள் என்பது நற்செய்தி. சீரியாவின் இராணுவம் ஓடி போச்சுங்கிறது நற்செய்தி. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் சத்துரு நசுக்கப்பட்டான், பிசாசின் தலை நசுக்கப்பட்டது. இது நற்செய்தி. பிசாசு மேற்கொள்ளப்பட்டான். இனி பாவம் மேற்கொள்ளாமல், இனி இந்த உலகத்தின் காரியங்கள் மேற்கொள்ளாமல் நாம் ரட்சிக்கப்பட முடியும். இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் கிரியைகளை செய்து முடித்தார், பிசாசின் தலையை நசுக்கினார். இதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தியை தெரியாமல் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நற்செய்தி தெரியாமல் பயந்து நடுங்கி தங்கள் பாவத்திலேயே ஒடுங்கி கிடக்கிறாங்க. அப்போ ஒடுங்கி போய் பயந்து போய் நடுங்கி கொண்டு திகைத்து கொண்டு ஒழித்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு தெரியாத அந்த நற்செய்தியை தெரிந்தவர்களாகிய நாம் இந்த ராத்திரியோடு ராத்திரியாய் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். பொழுது விடியும் அளவும் நம்ம தாமதித்தாலும் குற்றம் நம்மேல் சுமரும். பொழுது விடிகிற வரைக்கும் கூட தாமதிக்காமல் உடனடியாக சீக்கிரமாக துரிதமாக இந்த வேலையை செய்யணும். நாளைக்கு விடிகிற வரைக்கும் கூட காத்திருக்காதீங்க. அப்படி செய்தால் குற்றம் நம்மேல் சுமர். நல்ல கவனிங்க. ஒரு நபர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வச்சிருப்பார். அந்த நபரை உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வச்சிருப்பார். அந்த நபருக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலையில தான் கர்த்தர் அவர்கள் உங்களுக்கு முன்பாக வச்சிருப்பார். ஒருவேளை நீங்கள் சொல்லாமல் போயிட்டா நாளைக்கு அவங்க உங்க கண்ணுக்கு முன்னாலேயே திடீர்னு செத்து போவாங்க. அப்பொழுது குற்றம் நம்மேல் சுமர், குற்றம் நம்மேல் சுமர். அந்த நபர் உனக்கு முன்னால நான் வச்சிருந்தேன். அந்த நபர் நரகத்துக்கு போகக்கூடிய நிலைமையில் இருந்தா அவனுக்கு தெரியும். நற்செய்தி தெரியாமல் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தா அவனுக்கு தெரியும். ஆனால் உனக்கு தெரிந்திருக்கிற அந்த நற்செய்தியை அவனுக்கு நீ சொல்லாமல் விட்டதனாலே அவன் செத்து போனான், அவன் நரகத்துக்கு போனான். கர்த்தர் அந்த குற்றத்தை நம்மேல் சுமத்துவார். அவன் பரலோகம் வருவதற்கு நீ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை என்பவர். அவன் பரலோகம் போகிறதற்கு வருகிறதற்கு ஒரு அழைப்பை நீ கொடுக்கல, அதற்கான ஒரு வாய்ப்பை நீ அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை. கர்த்தர் சொல்வார். நிச்சயமா சொல்றேன், துன்மார்க்கராய் இருக்கலாம், மோசமானவர்களாய் இருக்கலாம், இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு மகா மோசமானவர்களாய் இருக்கலாம். யாருக்கு தெரியும்? எந்த மனுஷனையும் கர்த்தரால் ரட்சிக்க முடியும். ஆமேன். இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்கன்னு யாரையுமே லிஸ்ட் போட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லாமல் இருக்கக்கூடாது. இவங்கெல்லாம் மாற மாட்டாங்க என்று சொல்லி யாரையுமே நினைச்சு நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது. யாரானாலும் சரி, யாரானாலும் சரி, நற்செய்தியை தெரிந்திருக்கிறவர்கள் நற்செய்தியை சொல்ல வேண்டும். தாமதம் பண்ணாமல் சொல்ல வேண்டும். பொழுது விடியும் அறவும் காத்திருக்கக்கூடாது. நற்செய்தி அடிந்தவர்கள் கண்டிப்பாய் சொல்லித்தான் ஆக வேண்டும். நான் சொல்ற நம்முடைய வாழ்க்கையிலே அதை கண்டிப்பா செய்யும். டிஎல் மோடியுடைய வாழ்க்கையில ஒரு நாள் அவர் ஒரு மனிதருக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி கர்த்தர் அவருக்கு உணர்த்தினார். ஆனால் அவர் சொல்ல தவறிவிட்டார். காலையில போய் பார்த்துக்கலாம் நினைச்சார். அப்படி நினைக்கும் பொழுது காலையில வருவதற்கு முன்பதாக அந்த மனுஷன் தற்கொலை பண்ணி மரித்து போனார். ஒருத்தனுக்கு சுவிசேஷம் சொல்ல கர்த்தர் தூண்டினார். ஆனால் அவன் சொல்றதுக்கு முன்பாக, அவர் காலையில சொல்ற நினைக்கிறதுக்குள்ள ராத்திரியோடு ராத்திரியாக அவன் தற்கொலை செய்தான். உடனே அவர் கதறினார், அந்த மனுஷனுடைய மரணத்திற்கு நான் தான் காரணம். அன்னைக்கு அவர் ஒரு தீர்மானம் பண்ணார், இந்த ஆத்மா நரகத்திற்கு போனதற்கு நான் தான் காரணம். இவன் தற்கொலை பண்ணி மறித்த நரகத்துக்கு போனான், அதுக்கு நான் தான் காரணம். இனிமேல் என் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒரு நபருக்காகிலும் சுவிசேஷத்தை சொல்லாமல் நான் இரவு படுக்கைக்கு போக மாட்டேன். தீர்மானம் பண்ணார். தீர்மானம் பண்ணி அந்த நாளிலிருந்து அவர் என்னதான் கூட்டங்களில் பேசினாலும், என்னதான் அவர் பிஸியா இருந்தாலும், ஒரு தனி நபரை ஆகியும் சந்தித்து அவர்களுக்கு இந்த நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவை கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் நற்செய்தியை அவர் சொல்லாமல் இருக்கவே சொன்னார். அதன்படி அவருடைய வாழ்க்கையிலே 475,000 பேருக்கு மேலாக தனிப்பட்ட விதத்தில் அவர் சுவிசேஷம் சொன்னார். சில நேரத்தில் அவர் இரவு 12 மணி ஆகிடும், வீட்டில் பிஸியா இருப்பார். சில டைம் படுக்கையில் போய் படுக்க நினைப்பார். திடீர்னு ஞாபகம், ஐயோ இன்னைக்கு நம்ம யாருக்கும் சுவிசேஷம் சொல்லலையே. அது ராத்திரி 12 மணிக்கு எழுந்து ரோட்ல ஓடுவாராம். ஓடி போன திடீர்னு பார்த்தாக்க யாராவது ஒருத்தர் குடிச்சிட்டு கூட அப்படியே வருவானா, நடராத்திரியில் எங்கேயிருந்து வருவானா, அவனை பிடித்து தேடி பிடிச்சு உட்கார வச்சு அவனை கொஞ்சம் தெளிய வச்சு அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டு தான் வந்து படுக்கைக்கு வருவாராம். இப்படியே அவர் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நாளிலும் நற்செய்தி அறிவிக்கிறதை தன் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் அவர் கடமையாக அவர் செய்து வந்தாராம். அப்ப நான் சொல்ற நற்செய்தி அறிவிப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. 1 கொரிந்தியர் 9:16 வாசித்தால் உங்களுக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 9:16 வசனம்,
சுவிசேஷத்தை
நான் பிரசங்கித்து வந்தும்
மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை
மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை
அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது
அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது
சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ
நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு இடமில்லை நான் பெருசா ஏதோ சாதிக்கிறேன்னு சொல்லி மேன்மை பாடுறதுக்கு இடமில்லை அது ரட்சிக்கப்பட்ட என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் அது கொடுக்கப்பட்ட கடமை நற்செய்தியை அறிந்தவர்கள் அந்த நற்செய்தியை அறிவிப்பது அவர்கள் மேல் விழுந்த கடமை அந்த கடமையை அவர்கள் செய்ய தவறினால் அவர்களுக்கு ஐயோ அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் கர்த்தரால் கேள்வி கேட்கப்படுவார்கள் என்று அர்த்தம் ஏன் செய்யலன்னு கர்த்தர் கேட்பார் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நற்செய்தியை ஏன் நீ சொல்லலை என்று கேட்பார் அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் கண்டிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு புத்தகம் ஒன்றிலே படித்தேன் ஒரு மருத்துவர் அவர் கர்த்தரை அறிந்தவர் ஆனால் தன்னுடைய மருத்துவ தொழிலில் ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருந்தார் பின்பு அவர் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தார் அவர் கர்த்தருடைய ஊழியத்திற்கு வந்ததற்கு ஒரு சம்பவம் அவருக்கு காரணமாக இருந்துச்சு அப்போ ஒரு நாள் அவர் இருக்கும்பொழுது அவர் வீட்டுக்கு எதிரில் ஒரு தெருநாய் அடிபட்டு கால் உடைந்த நிலைமையில் இருந்துச்சான் உடனே இவர் பார்த்திருக்கிறார் ஐயோ பாவம் இந்த நாய் தெருநாய் இதை விசாரிக்கிற கவனிக்க ஆள் இல்லை உடனே அந்த நாயை பிடிச்சு கால் உடைஞ்சு இருக்குது அதை கவனிக்காம தெருநாயா இருக்கு என்று சொல்லி அதை பிடித்து அதற்கு ஒரு கட்டு போட்டு அதுக்கு மருந்து வச்சு கட்டு போட்டு அதை ஒழுங்காத கவனிச்சு கட்டு போட்டிருக்கிறார் கட்டு போட்டு அனுப்பியிருக்கிறாரு கொஞ்ச நாள் ஆச்சு அந்த நாய்க்கு எலும்புகள் சரி செட் ஆயிடுச்சு சரியான விதத்தில் காலை வச்சு சரியா அந்த கட்டு போட்டு விட்டோன்னா சரியா போச்சு சில நாட்கள் கடந்து போச்சு அவர் மறந்துட்டார் அவர் செஞ்சு விட்டார் அந்த நாய்க்கு சில நாட்கள் கழித்த பிறகு யாரோ கதவை புரண்டற மாதிரி தட்டுற மாதிரி சத்தம் கெடுச்சா சரக்கு சரக்கு சத்தம் கெடுச்சா கதவை திறந்து பார்த்தாரா அந்த நாய் இவர் காலுக்கு கட்டு போட்டார் அந்த நாய் வாசல் இருந்துச்சா அது கூட இன்னொரு நாய் இருந்துச்சா அந்த நாய் கால் அடிபட்டு உடைந்த நிலைமையில் அது இருந்துச்சா நடந்த சம்பவம் இந்த நாய்க்கு தெரியுது இந்த வீட்டிலே நம்முடைய காயத்திற்கு கட்டு போடுகிற ஒரு ஆள் இருக்கிறார்கள் என்பது ஒரு நற்செய்தி இந்த நாய்க்கு தெரியுது அந்த நாய் அதே போல பாதிக்கப்பட்டு இருந்ததான் இன்னொரு நாயை அந்த வீட்டுக்கு அறிமுகப்படுத்தி இந்த வீட்டில் ஒருத்தர் உனக்கு உதவி செய்வார் ஒரு நாய் கூட பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபருக்கு தான் பெற்ற நற்செய்தியை சொல்லுது யோசிச்சு பாருங்க ஒரு நாய் கூட தான் கண்டுகொண்ட நற்செய்தியை எங்க போனா விமோச்சனம் கிடைக்கும் எங்க போனா தனக்கு பரிகாரம் கிடைக்கும் என்கிற நல்ல செய்தியை அறியாதிருக்கிற ஒரு நாய்க்கு சொல்லுது நம்ம எவ்வளவு முக்கியமா இருக்கணும் நம்ம தெரிந்திருக்கிற காரியம் அதாவது கால் உடைஞ்ச விஷயம் நம்முடைய காரியம் ஆத்தும ரட்சிப்பு பரலோகத்துக்கு போகிறது நித்தியத்தின் அழைப்பு அற்ப காரியம் அல்ல நித்தியத்தின் அழைப்பு அப்ப அந்த காரியத்தை கண்டிப்பாக நற்செய்தி அறிந்திருக்கிறவர்கள் தாமதம் பண்ணாமல் சொல்ல வேண்டும் அதை நான் தாமதம் பண்ணினால் பொழுது விடிய மட்டும் தாமதித்தால் குற்றம் நம்மேல் சுமரும் ஆகினாலே சுவிசேஷம் அறிவிக்கிறதை தாமதம் பண்ணாமல் துரிதமாய் செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார் நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் எல்லாரும் எழுந்திருக்கலாம் ஸ்தோத்திரம் Thank you, Jesus. நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு யூதாஸ்காரியோத்தை பார்த்து சொன்னார் நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் அவனுக்கு அவர் சொன்னது அவரை காட்டி கொடுக்கிற அந்த வேலைக்காக அவர் சொன்னாலும் அந்த தீமையிலும் ஒரு நன்மை காத்திருந்தது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததே ரட்சிப்பின் வேலையை செய்து முடிக்கும்படியாகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் அந்த ரட்சிப்பின் வேலையை அவர் செய்து முடிக்கிறதற்கு அவர் அவசரம் கொண்டார் அந்த நாள் நெருங்கிவிட்டது இனி காலந்தாமதமாகாமல் சீக்கிரமாய் அந்த ரட்சிப்பின் வேலை நடப்பிக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு மனுஷன் தன்னை காட்டி கொடுக்க வேண்டும். அப்பதான் தான் சிலுவைக்கு போக முடியும். அப்ப அந்த காரியத்திற்கு இயேசு கிறிஸ்து தீவிரம் காட்டினார். அபிஷேகம் பெற வேண்டும், அதற்காக இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். நான் பூமியிலே அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு தீவிரம், சீக்கிரம் அந்த காரியம் நடக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்பினார். நல்ல காரியங்கள் ஒருபோதும் காலதாமதம் செய்யப்படக்கூடாது என்பதில் இயேசு கிறிஸ்து என்னைக்குமே அவர் அவசரம் காட்டுகிறவராயிருந்தார். நல்ல விஷயங்கள் காலதாமதம் செய்யப்படக்கூடாது, சீக்கிரம் செய்யப்பட வேண்டும். நல்ல விஷயங்களை சீக்கிரம் செய்ய வேண்டும். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் காண்பித்திருப்பாரானால் காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் செய்கிற அந்த காரியத்தை சீக்கிரம் செய்யுங்கள். அதை நிதானம் காண்பித்துக் கொண்டிருக்காதிருங்கள், சீக்கிரம் செய்யுங்கள். நாம் சீக்கிரம் செய்ய வேண்டிய காரியம், லோத்து அவர் சோதோம் குமராவின் அழிவுக்குரிய பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அந்த பட்டணத்திற்கு அழிவு சமீபித்து விட்டது. ஆனால் அவர்களோ தாமதித்துக் கொண்டிருந்தார்கள். தாமதித்துக் கொண்டிருக்கிறதான அந்த லோத்தை தூதர்கள் துரிதப்படுத்தினார்கள். நீ ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ. அவர்களை துரிதப்படுத்தி அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினால் அவர்கள் கைகளை பிடித்து இழுத்துக் கொண்டு சென்றார்கள். அழிவுக்குரிய இடத்தில் பாவம் நிறைந்த சூழ்நிலையிலே தங்கி இருக்கிறதிலே அவர்கள் தாமதம் காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தரோ அந்த சூழ்நிலையை விட்டு நீ சீக்கிரம் வெளியவானர், உடனே வெளியவா, தாமதம் பண்ணாதே. ஏன்னா இது அழிவுக்குரிய காரியம். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நீங்கள் அவர் நடுவில் இருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆகினாலே நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த உலகத்திற்குள் இருந்தாலும், நம்முடைய தேசத்திலும் சோதோம் நிறைந்திருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே காரியங்களோடு இணைந்து போகாமல் நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாறுபட்டதாய் நாம் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், பிரிந்து வர வேண்டும். ஒரு மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். உலகத்தின் ரூபம் நமக்கு இருக்கக்கூடாது, நம்முடைய ரூபம் வேறு விதமாய் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், எஸ்தரை குறித்து சொல்லுகிறார், இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும். இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருக்கக்கூடாது. ராஜாவை அறிந்திருக்கிற நீ ராஜாவை சந்தித்து அவரோடு நீ தேசத்தில் இருக்கிற யூத ஜனங்களுக்காய், உலகத்தில் இருக்கிற யூத ஜனங்களுக்காய் நீ பேச வேண்டும். ராஜாவை அறிந்திருக்கிற தேவ பிள்ளையே, ராஜாவை சந்தித்து தேவ ஜனங்களுக்காய் நீங்கள் மன்றாடி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் தாமதித்தால் வேறொரு இடத்திலிருந்து ரட்சிப்பு வரும். வேறு ஒருவரை ஜெபிக்க வைத்து கர்த்தர் காரியத்தை செய்வார். ஜெபம் பண்ணுகிறதில், தேசத்தில் இருக்கிற தேவ ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறதில் காலதாமதம் பண்ணாதிருங்கள், மௌனமாயிருக்காதிருங்கள், ஜெபிக்க வேண்டும், அதில் தாமதம் பண்ணக்கூடாது. மூன்றாவது, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். பொழுது விடியும் மட்டும் நாம் மௌனமாயிருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். நற்செய்தியை அறிந்திருக்கிறவர்கள் அந்த நற்செய்தியை அறியாதவர்களுக்கு பொழுது விடுவதற்குள்ளாக அறிவிக்க வேண்டும், பொழுது விடுவதற்குள்ளாக அறிவிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் கண்டிப்பாக வேகமாய் பொழுது விடுவதற்குள் இந்த நாட்களில் துரிதமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. தேவ பிள்ளையே, சுவிசேஷம் அறிவிக்கிறதில் காலதாமதம் செய்யாதிருங்கள். இந்த காரியங்களை நம்முடைய மனதிலே வைத்து வேகம் காட்டுவோம். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், வேகம் காட்டுவோம். தாமதப்படுத்த வேண்டாம், வேகம் காட்டுங்கள்.